வந்திரு சகோதரர் சார்லஸ் அவர்கள், உங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற தலைப்பிற்கு தேர்வு கொடுத்துள்ளார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட வேற பகுதி ஒன்று திரும்பிய 6:19-20 வசனங்கள். ஒன்று திரும்பிய 6:19-20
உங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் சார்லஸ் அவர்களை தூது கொடுக்குமாறு அன்புடன்.
தேவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய வருடத்தின் இந்த முதல் நாளிலே தேவருடைய செய்தியை குடும்பத்திலே பகிர்ந்து கொடுக்கும்படியாக கிடைத்த வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேச்சிலே என்னுடைய காரியங்களிலே அநேக குறைவுகள் இருக்கும். எனவே உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், அந்த குறைவுகளை எல்லாம் எனக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை சரிப்படுத்தி அதை நிறைவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே குறைவுகளை எனக்கு சொல்லி என்னை சரிப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை இந்த புதிய நாளிலே நாம் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய மேலான திட்டம் அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்தி மீண்டும் நம்முடைய பயணத்தை தேவனோடு இந்த வருடத்தின் முதல் நாளிலே நாம் தூங்குமையானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேவனோடு இந்த பயணத்தை இந்த வருடம் துவங்கும் முன்பு நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இப்பொழுது வேத பகுதியிலே நான் வாசிக்க கேட்ட 1 Corinthians 6:19-20 அந்த வசனங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் பரிசுத்தம் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற வாசனத்தை இந்த நாளிலே இந்த புதிய நாளிலே நாம் நினைவு கூறுவது மிகவும் மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல, ஏனெனில் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். எனவே நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றவோ நம்மை பிரியப்படுத்தவோ முடியாது. நம்மை கிரயத்துக்கு கொண்டவருடைய சித்தத்தை நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் நாம் அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளை நாம் ஞாபகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறும் ஞாபகப்படுத்தி வாயினால் அறிக்கை செய்வதோடு நின்று விடாமல் அந்த வசனத்தினுடைய கருத்தை அறிந்து அதை செயல் வடிவிலே கொண்டு வருவதற்கு சில ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளையும் நாம் வகுக்க வேண்டியவர்களாக இந்த நாளில் நாம் இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம் சுய சித்தத்தை, நம்முடைய சித்தத்தை வெறுத்து சுய சித்தத்தை நம்முடைய சுயசித்தத்தை விருத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். அதை அறிந்திருக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். அதன்படி அதை செயல்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஒரு ஏற்ற சமயம் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதற்கு இந்த செயல் திட்டத்தை வகுப்பதற்கு முன்பதாக நம்முடைய சுயபலத்தை நம்பி இந்த ஆண்டிற்கும் செயல் திட்டங்களை நாம் வகுக்காதபடி இந்த வசனத்திலே துவக்கத்தில் சொன்னபடி தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, தேவனாலே பெற்றும் நம்மிலே தங்கி இருக்கிற பரிசுத்தாவின் பலத்தினாலே அந்த செயல் திட்டங்களை செய்ய முடியும் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சுயபலத்தினால் முடியாத காரியத்தை நம்மிலே தங்கி இருக்கிற அந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே இந்த புதிய ஆண்டிற்குண்டான செயல்முறை திட்டங்களை நம்மால் செயல்படுத்த முடியும், வகுக்க முடியும் என்று முதலாவது நாம் விசுவாசிக்க முடியும். அதற்கு முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட், அந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படியாக நாம் செலவு செய்கிறோம், அது எப்படி அந்த நேரங்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதற்கேற்றபடி அந்த நேரங்களை நாம் பிரித்து ஒதுக்கி சில காரியங்களை செய்வோமானால் இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அவருடைய சித்தத்தை அதிகமாக நிறைவேற்ற அது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். உதாரணமாக முதலாவது தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் நாம் செலவிடுகிற நேரங்கள் முதலாவது. அடுத்தபடியாக உலக பிரகாரமான வேலைகளுக்கு நாம் செலவிடுகிற நேரங்கள். அடுத்தது மூன்றாவதாக நம்முடைய மாம்சீக சரீரத்திற்கு அதனுடைய தேவைகளுக்காக சந்திக்கிற நேரங்கள். இப்படியாக மூன்று பிரிவுகளாக பிரித்து நம்முடைய காரியங்களை நாம் பகுத்து ஆராய்வோமானால், ஒரு காலம் போட்டு நம்ம செய்வோமையானால், உண்மையாகவே இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஓட்டங்கள் என்ன என்பதை நாம் ஒரு நல்ல அனலிசிஸ் பண்றவர்களாக இருக்கலாம். உதாரணமாக முதலில் சொன்னபடி தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சில உதாரணங்களை தான் சொல்கிறேன். அது தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமான சில காரியங்களை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், அல்லது நம்ம வாலிங் ஸ்டடி பண்ணுகிற நேரங்கள், அப்புறம் நம்ம எக்லேசியாவில் இருக்கிற நேரங்கள், அதில் கற்றுக்கொள்கிற நேரம், பர்சனலாக நம்ம ஸ்டடி பண்ணுகிற நேரங்கள், அல்லது இப்படியாக சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுகிற நேரங்கள், அல்லது ஊழியத்திற்கு போகிற நேரங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை ஏற்றபடி நேரங்கள், அது ஊழியத்திலே பங்கு பெறுகிற காரியங்கள், இப்படியாக ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் என்பதை தோராயமாக நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். அதிலே ஒரு காலம் இப்படி போட்டுக்கலாம், வீணாக்கின நேரங்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலும் சில காரியங்களை நம்மால் வீணாக்க முடியும். இங்குதான் நம்ம அமர்ந்திருப்போம், நம்முடைய நினைவுகள் வேறு ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த நேரத்தை வீணாக்குகிறோம் என்று அர்த்தம். அப்படியாக கூட நம்ம நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு தேவனோடும் அவருக்கு அடுத்த காரியங்களுக்கு செலவிடுகிற நேரங்கள் நாம் கணக்கிட வேண்டும். அடுத்தபடியாக உலக பிரகாரமான வேலைகளுக்கு அதுக்கு அடுத்த காரியங்கள். உதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் உலக பிரகாரமாக வேலைகள் செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி அதற்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம், அதற்குண்டான பயண நேரம், அந்த உலக வேலையில் ஈடுபடுகிற நேரம், அந்த நேரத்தில் கூட சில வீணாக்கின நேரங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் என்று நாம் ஒரு தோராயமாக நாம் கணக்கிட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்ச சரீரத்திற்கென்று நாம் செலவு செய்கிற நேரம், அதாவது தூங்குவது, நாம் உண்பது, அல்லது சரீரத்துக்கு தேவையான ஓய்வு எடுப்பது, அதற்காக நாம் எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் செலவு செய்கிறோம் என்று இந்த மூன்று கேட்டகரியின் அடிப்படையிலே நாம் நம்முடைய நேரங்களை கணக்கிடுவோமே ஆனால், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நாம் ஃபாலோ பண்ணுவோமே ஆனால், அது மிகவும் மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் அதிலே அந்த இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதனுடைய காரியங்களுக்கு நாம் செல்லலாம். இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட அது அலுவலக நேரம், அது அலுவலக வேலை, அதற்கு சார்ந்து அந்த காரியங்களை நாம் கணக்கிடலாம். அப்படியாக இப்படி கணக்கெடுக்கும் பொழுது அதில் சில குறைவுகள் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் சில குறைவுகள் நாம் கண்டறியும் பொழுது, இந்த நேரத்தை நான் வீணாக்கிவிட்டேன், இப்படி செய்திருக்கலாம் என்று நமக்கு சில காரியங்கள் தெரியுமே ஆனால், அடுத்த நாள் அந்த காரியங்களுக்கு அந்த குறைவுகளை நிவர்த்தியாக்கி அடுத்த நாளை துவங்கும் பொழுது நாம் சரியாக நேரங்களை பயன்படுத்துகிறதற்கு இந்த காரியங்கள் உறுதுணையாக இருக்கும். சில குறைவுகள் வரக்கூடும், சில காரியங்களே தவறக்கூடும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அனலிசிஸ் பண்ணும் போது அதை சரிப்படுத்திக் கொள்ள அநேக வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக தேவனோடு செலவு செய்கிற நேரத்தை வீணாக்கிய நேரங்களாக கூட இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் மட்டும் பங்கு பெறுவதும் நம்முடைய சிந்தை வேறொரு பக்கம் இருக்குமே ஆனால், அந்த நேரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு மீட்டிங்க்கு இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்தோம், இங்கே உட்கார்ந்தோம், நம்ம தேவனுடைய செய்தி கேட்டோம் என்று சொல்லி, ஆனால் நம்ம சரீரம் மட்டும் இங்கு இருந்து கொண்டே நம்முடைய சிந்தனைகள் வேறு எங்கோ இருக்குமே ஆனால், அப்படி இருக்க வாய்ப்பு உண்டு. இருக்குமே ஆனால் இந்த தேவனுடைய செலவு செய்கிற நேரமா இருந்தாலும் கூட அந்த நேரத்தை நாம் வீணாக்குகிறவர்களாக கூட இருக்க முடியும். தேவ சமூகத்தில் இருக்கிற நேரத்தில் நாம் நற்காரியங்களை கேட்கிறவர்களாக மாற்றம் அல்லாமல், அநேக காரியம் நம்ம கேட்கிறோம், கேட்டு அதன்படி செயல்படாமல், அதன்படி கட்சிகளாக செயல்படாமல் இருக்கும் பொழுது கூட அந்த நேரங்களை நாம் வீணடித்து விட்டோம் என்ற கணக்கில் தான் சேர்க்க வேண்டும். அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது. தேவனுடைய நேரத்திலே நான் இரண்டு நாள் ஃபுல்லா நாம் சேலத்தில் இருந்த தேவனுடைய சமூகத்தில் கழித்தேன் எப்படி சொல்லலாம் என்றால், அங்க கேட்ட வார்த்தைகள், நமக்கு பேசப்பட்ட காரியங்களை, நம்முடைய சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு அதை பொருத்தி பார்த்து அந்த ஃபார்மெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது மட்டுமே, கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக வரும்பொழுது மட்டுமே அந்த நேரங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படியாக தேவனுக்கு ஒரு 8 மணி தான் நான் செலவு பண்றேன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நம்ம திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாது. அதிலே பயனுள்ள கேட்கிற நேரங்களை வீணடிக்க முடியும். இருந்து கொண்ட சிந்தனைகள் வேறாக இருந்தாலும் கூட அதை வீணடிக்க முடியும். எனவே கவனமாக அந்த இடத்துல நம்முடைய காரியங்களை நாம் சரியாக பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது உலக பிரகாரமான வேலைகள் என்று சொன்னால், உடனே நாம் நினைக்க கூடாது தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜபம், வேதம் வாசிப்பு, கிளேஷியால் இருக்கிறது, மெசேஜ் கேட்கறது, ப்ரிப்பேர் பண்றது, வால்யூம் ஸ்டடி பண்றது, தியானம், இதெல்லாம் இந்த இரண்டாவது பகுதியும் மிகவும் 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 ஒரு முக்கியமான பகுதி. எப்படி என்றால், இந்த ஒருவேளை 8 to 10 பத்து மணி வரைக்கும் நம்ம வெளியில வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, 10 hours 8 hours அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உலக பிரகாரம் வேலைக்கு நாம் செல்கிறோம் என்றால், அந்த நேரம் எப்ப ஏற்பட்ட நேரம் என்றால், அது நம்முடைய அனுபவங்களுக்காக செலவு செய்கிற நேரம். அது நம்முடைய ஆலயம், அவர் தங்குகிற ஆலயம் கட்டப்படுகிற நேரம். நாம் புடமடைகிற நேரம், நாம் கற்று உணர்ந்து காரியங்களை இந்த இடத்துல அமர்ந்து கற்று உணர்ந்த காரியங்களை செயல்படுத்துகிற நேரம், நம்மை ஜீவ பலியாக செலுத்துகிற நேரம், நம்முடைய சுயம் அந்த இடத்திலே சாம்பலாகிற நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம் என்று பாருங்கள். ஒருவேளை தேவனோடு செலவிடப்படுவது தான் ஒருவேளை நம்ம முக்கியமான நேரம் என்று நினைத்திருக்க கூடும், அது முக்கியம்தான். அதே போல உலக பிரகாரமான வேலைகளை நாம் செய்யும் பொழுதும், நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது இந்த விதமான காரியங்களுக்காக செலவிடப்படுகிற நேரம், நம்முடைய வேலையினாலும் நம்முடைய அந்த இடத்துல சிந்தையினாலும் நம்முடைய பயண நேரம், வேலைக்கு போகிற இடங்கள், அந்த வேலை ஸ்பாட், ஒர்க் ஸ்பாட்ல லஞ்ச் பிரேக், ஈவினிங், அந்த மற்றவர்களோடு, நண்பர்களோடு, குடும்ப மக்களோடு, நம்முடைய கோவர்க்கர்ஸோட செலவு செய்கிற நேரங்கள் எல்லாம் நாம் இப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மிகவும் மிகவும் ஒரு பயனுள்ள நேரமாக மாற்றப்படும். பலியிடுகிற நேரம், பலி செலுத்துகிற நேரம், நம்முடைய ஆலயமானது கட்டப்படுகிற நேரம், மிகவும் மிகவும் கவனமாக இருந்து மற்றவர்கள் நம்முடைய ஆலயத்தை கட்டுப்படுவதற்கு நாம் ஒத்துழைக்கிற நேரம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாக அந்த நேரத்தை நாம் சரியாக நாம் கணக்கிட வேண்டும், அந்த நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஏதோ ஆலயத்து தேவ சமூகத்திலே மட்டும் நாம் பரிசுத்தவான்களாக இருந்தால் மட்டும் தேவன் பிரியப்படுவது கிடையாது, மற்ற எல்லா நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும் தேவன் பரிசுத்தப்படுகிறார். எல்லா நேரங்களும் அவருடைய சமூகத்திலே முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிதான் ஒருத்தர் சர்ச் போனாரா, அப்போ செருப்பு கழித்து வச்சுருவாங்க, இது தேவன் இங்கே வாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னாரா, தேவன் இங்க வாசம் பண்றது இல்லைன்னு சொல்லுங்க, அங்க போய் என்னுடைய செருப்பை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நேரமும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார் என்ற உணர்வோடு நாம் செயல்பட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்தது மூன்றாவது பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய மாம்ச சரீரத்திற்கு கொடுக்கிற நேரம், இதுவும் மிகவும் ஒரு முக்கியமான நேரம். சரீரம் தானே, நிறைய பேர் சரீரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, ஊழியம் ஊழியம் என்று ஓடி உழைத்து நேரங்களை மற்ற காரியங்களை செலவு செய்துவிட்டு தூங்குவது, உண்பது, இதற்கு நேரங்களை அவ்வளவு முக்கியத்துவமாக கொடுப்பதில்லை. ஆனால் ஒரு கண்ணோட்டத்திலே, வேத கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த மாம்ச சரீரத்தில் தான் அவர் வாசம் செய்கிறார். வாசனத்திற்கு ஓட்டுகளை பார்த்தோம், இந்த மாம்ச சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சரீரம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த சரீரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சரீரத்துக்கு தேவையான நல்ல ஓய்வு, நம்முடைய சரீரத்தை தேவன் ஒரு இயற்கை விதிக்கு உட்பட்டுத்தான் அவர் படைத்திருக்கிறார். இயற்கை விதிக்கு அட்பாற்பட்டு நம்முடைய சரீரத்தை தேவன் படைக்கவில்லை. தேவன் நம்முடைய மனிதனை தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார், அது உண்மை. இருந்தாலும் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாம்ச சரீரத்திற்கும் நம் தேவையான நேரங்களை ஒதுக்கி தேவையான காரியங்களை, நல்ல பேலன்ஸ் டயட், நியூட்ரிஷன், எளிமையான உணவாக இருந்தாலும் நம்ம சரீர ஒத்து வருகிறது. இது தனிப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட சரீரத்திற்கு உகந்த ஒரு விஷயம். என்னுடைய சரீரத்திற்கு எது உகந்தது, எது ஒத்துக்கொள்ளும் என்பதை அறிந்து அப்படியாக நம்முடைய நேரங்கள், உண்கின்ற நேரங்களுடைய இடைவெளி, நிறைய தண்ணி குடிப்பது, இப்படியாக சின்ன சின்ன பேசிக் காரியங்களை கூட நம்ம சரியாக கடைபிடித்து இவ்வளவு நேரம் நம்ம தூங்க வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து தேவன் தங்குகிற இந்த ஆலயமாக சரீரத்திற்கும் நம் நேரத்தை ஒதுக்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தமே. ஆனால் இந்த மூன்று காரியங்களிலும் நம் சரியாக அலர்ட்டாக இருந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம கணக்கிட்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் முயற்சி எடுத்து அவருடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே, நம்முடைய சொந்த பலத்தினால, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பலத்தினாலே நம்ம இப்படியாக செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டிலே நாம் எடுக்கிற ஓட்டம், நம்முடைய ஓட்டம் தேவனுக்கு மகிமைப்படும்படியாகவும் அவருக்கு பிரியமுள்ளதாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அது நிச்சயமாக தேவன் அதை வழிநடத்துவார். இப்படியாக எல்லா காரியத்திலும் இந்த மூன்று வித கேட்டகரியிலும் நம்முடைய நேரங்கள் சரியாக நாம் கணக்கெடு விடும். சிலருக்கு தங்களுடைய ஊழியம், தங்களுடைய வேலைகள் பொறுக்கும்போது சில விதிவிலக்கு உண்டு சூழ்நிலைகள். அதற்கேற்றபடி அவர்கள் தங்களுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர்கள் தேவனை அந்த சரீரத்தின் மூலமாக, மாம்ச சரீரத்திற்கு சரியாக காரியங்களை கொடுப்பதன் மூலமாகவும் நாம் தேவனை நம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறோம். இப்படியாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தை முழுவதுமாக அவருக்கென்று அர்ப்பணித்து நாம் கிரயத்திற்கு கொல்லப்படுகிறோம், கொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து சரீரத்தாலும் சரீரத்தால் நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த இரண்டாவது கேட்டகரி இருக்கிறது இல்லையா? இரண்டாவது கேட்டகரி உலக பிரகாரமான வேலைக்கு செய்யும் பொழுது நடக்க வேண்டிய அநேக காரியங்கள், பலி செலுத்துகிற நேரம், நம்முடைய ஆலயம் கட்டப்படுகிற நேரம், நம்முடைய சுயம் சாம்பலாகிற நேரம், நிச்சயம் முக்கியமான நேரங்கள் எல்லா நேரங்களிலும் நடக்கும், எல்லா நேரங்களிலும் நடக்கும். இங்கு நம்ம மறந்திருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இதை விட்டு நான் உலகத்து சுற்றுலா செல்லும் பொழுது தான் நான் படித்த காரியங்களுக்கு சோதனைகள் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே அந்த நேரங்களிலே, அந்த நேரங்களிலே மற்ற எல்லா நேரங்களிலும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை முறை தேவனை மகிமைப்படுத்தினோம், எத்தனை முறை நாம் இந்த நேரிலே தேவனை மகிமைப்படுத்தினோம், எத்தனை முறை மறுதளித்தோம் அவருடைய வார்த்தைக்கு, நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவரை நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்தோம் எப்படியாக நாம் தேவனை மறுதளிக்கிறோம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்களிலே போகும் பொழுது எப்படி நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அப்படியே எத்தனை முறை நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், எத்தனை முறை நாம் மகிமைப்படுத்துகிறோம், அடுத்து எத்தனை முறை நாம் புடமிடப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை நமக்கு அனுமதி சோதனைகளிலே தோல்வியை சந்தித்திருக்கிறோம், எத்தனை முறை நம்முடைய அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே நாம் வெற்றியை சந்தித்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நாம் கணக்கிட்டுக் கொண்டே பார்க்க வேண்டும். கடைசியாக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் வருஷ கடைசியில் நாம் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் எதையெல்லாம் நாம் இழந்தோம், ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை அப்படியாக உன்னித்து நாம் கவனிப்போமே ஆனால் சில காரியங்களை நாம் இழந்து கொண்டே வருகிறோம். துவக்கத்திலே 4 மாதம் ஆகிறது கான்சென்ட்ரேட் பண்ணி, அப்பொழுது சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் புதிதாக இருக்கும் பொழுது அப்படியே நினைத்தது உண்டு, நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும், நமக்கு என்ன காரியங்கள் வரும் என்று சொல்லி நினைக்கவே இல்லை. அப்பொழுது அனுபவத்திலே போகும்பொழுது சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு போகிற அனுபவங்களுக்குள்ளாக வரும் பொழுது, ஆம், இந்த வசனத்திற்கு இப்படி அர்த்தமா, தேவன் இந்த காரியத்திற்கு இப்படி சொல்லியிருக்கிறாரா, இதுதான் இழப்பது என்ற அர்த்தமா என்பது நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்லேயே அது விளங்குகிறது. அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்காக எதையெல்லாம் இழந்தோம் என்று நாம் கணக்கு பார்க்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு இப்படியாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து புது சிருஷ்டிக்கு, புது சிருஷ்டி அவருடைய வேலைக்கு உதவியாக நாம் ஓடுகிற ஓட்டத்திலே மற்றவர்கள் ஓடும்படியாக நாம் அப்படியான ஒரு நல்ல ஒரு கோல் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக இப்படியாக இருக்க வேண்டும், இப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி வருடத்திற்கு இந்த கோல் பை த என் ஆஃப் 2010 இதெல்லாம் அச்சீவ். தேவனுடைய பலத்தோடு, சுய பலத்தோடு அல்ல, சுய பலத்தோடு வசனத்தில் துவக்கத்தில் கொடுக்க சொல்லப்படி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று உங்களை தங்கி மறைக்கிற பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறது என்றும், அந்த ஒரு நமக்கு அந்த பலம் இருக்கிறது, தங்கி இருக்கிறது என்பதை உணர்வு பூர்வமாக விசுவாசித்து அந்த பலத்தினாலே, இது தேவனுடைய பலத்தினாலே கிருபையினாலே இது முடியும் என்பதை விசுவாசித்து இந்த விதமான காரியங்களை நாம் திட்டமிடுவோமேயானால், இதை நாம் ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி இது வருடத்து கடைசி வரைக்கும் இந்த விதமான காரியங்கள் சரி அதிலே பிரிச்சு பிரிச்சு சப்டிவிஷனா இந்த மாதத்திற்குள்ளாக, முதல் மாதத்திலே, இரண்டாவது மாதத்திலே, இன்னும் போக போக முதல் வார, இந்த வாரத்திற்குள்ளாக இப்படியாக என்று சொல்லி அதற்குள்ளாக ஒரு நாளைக்குள்ள, இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் தவறினாலும் அடுத்த நாள் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாளிலே, இந்த நாளிலே நான் இப்படியாவது அவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் நம்மிலே செய்திருக்கிற சித்தத்தை, அவர் நம்மிலே செய்துள்ள சித்தத்தை அறிந்து நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற நாம் இங்கு இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு முறை நாம் அந்த இடத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அறிந்து கொள்வது அது பத்தாது. அதை ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி இந்த நாளிலே என்னுடைய திட்டங்கள், இந்த நாளிலே என்னுடைய காரியங்கள் என்பதை அதை அவ்வப்போது செயல்படுத்தி அது இன்னும் ஒவ்வொரு மணி நேரத்திற்குள்ளாக இப்படியான ஒரு பழக்கம், அது இப்படியான ஒரு பழக்கம். சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துவதற்கு தயங்குகிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரத்தில் நாம் அப்படியே பயத்துக்கொண்டு, சரி அடுத்து ஒரு மணி நேரம் இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன், இந்த நேரத்தில் என்ன வாய்ப்பு, எப்படியாக நான் செயல்படுவதற்கு வாய்ப்பு, என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது, வேத வசனத்தின்படி செயல்படுகிறேன், அவருடைய சுய சித்தத்திற்கு சம்பந்தம் இருக்கிறதா, நாம் கேட்ட காரியங்கள் இதில் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதா, எதையாவது இழந்திருக்கிறேனா, எனவே இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படியாக நாம் தேவனுக்காக சில காரியங்களை இழக்கும் பொழுது அப்படியே ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே முக்கியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் நமக்கு அனைவருக்கும் தெரியும், இன்னும் நாட்கள் பஞ்சமாக இருப்பதினாலே, இன்னும் குறுகிய காலங்கள் இருப்பதனாலே, ஒவ்வொரு நாளுடைய ஓட்டத்தை நாம் சரியாக நாம் முடித்து நாம் ஒருவருமையானால் இந்த புதிய ஆண்டு ஒரு துவக்கமானது உண்மையானவே ஒரு ஆசீர்வாதமான துவக்கமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக மத்தேயு 10:22 வாசிப்போம். மத்தேயு 10:22
என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
அடுத்து மத்தேயு 5:10-12
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே.
ஆம், இப்படியாக இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஏதோ அறிந்து கொள்வது மட்டும் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த காரியத்தை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது நம்முடைய பலியின் வாழ்க்கை, பலியின் வாழ்க்கையை வாழுவதற்கு பலி செலுத்துவதற்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இப்படியாகத்தான் நம்முடைய கர்த்தா இயேசு சொல்லியிருக்கிறார், உலகம் உங்களை பகைக்கிறது என்று ஆச்சரியப்படையாதீர்கள், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னர் என்னையும் பகைத்தது என்று அறியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஒவ்வொரு முறையும் மாதிரி மனிதனாக நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவருடைய மாதிரியை, அவர் அந்த இடத்துல எப்படியாக செயல்பட்டார், எப்படியாக பேசினார், அவருடைய சிந்தை எப்படியாக இருக்கிறது என்பதை யோசித்து யோசித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, மிகவும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தி சிந்திப்போமையானால் நாம் மிகவும் அது நமக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாபெரும் போதகராய் இயேசு கிறிஸ்துவின் இவ்வார்த்தைகள் அன்றுள்ளது போலவே இந்த சுவிசேஷ யுகத்திலும் கூட உண்மையாக நடந்தேறும். யார் யார் விசுவாசத்தோடு அவரது பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய முழு ஆலோசனைகளையும் அறிவிக்க வெட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உபத்திரம் இன்னதென்று வெகு விரைவில் அறிந்து அப்படியாக அவர்கள் சாட்சி பார்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் முதலிலே இந்த அவருடைய சமூகத்திற்கு அவரோடு கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வரும் பொழுது அதில் இருக்கிற காரியங்கள், அதில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகளை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படியாக யோசிக்க வேண்டும். எப்படியோ சரி, நாம் அவருடைய கிருபையினால வந்துவிட்டோம், மற்றவர்களை அந்த காரியத்திற்கு அழைத்து வருவதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அது நிச்சயம் முடியாது என்று எங்கள் சுயபலத்தை நம்பி சில காரியங்களை யோசித்து அது முடியாது என்று இருக்கும் பொழுது அருமையாக அதை நினைக்கும் பொழுது அடுத்த காரியத்திலேயே, அடுத்த வசனத்திலேயே வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய சகோதரர்கள் மூலமாக தேவன் அருமையாக பேசி அதற்கு உண்டான கருத்து தேவருக்கு தேவன் நமக்கு பலன் தருவார். அவருடைய ஓட்டத்திற்கு மற்றவர்களையும் அவரை ஆயத்தப்படுத்தி அழைத்து அந்த காரியத்திற்கு நம்முடைய நிலைமையை கொண்டு மற்றவர்களை தீர்மானிக்காதபடி தேவனுடைய பலத்தை கொண்டு மற்றவருடைய காரியத்தை தீர்மானிக்க முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த இடத்துல வலியுறுத்துகிறார். எனவே அப்படியாக நம் ஒவ்வொரு நாளும் இந்த விதமான வசனங்களை நாம் உட்கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கையிலே செயல்படுத்தி நாம் ஓடும் பொழுது இந்த புதிய ஆண்டானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசியாக ரோமர் 15:3 சொல்லப்பட்ட சில காரியம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய சிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். சரியான வசனம்,
கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார்.
அந்த வசனம் சங்கீதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர். உம்முடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திற்கு ஏற்றபடி உம்முடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. சங்கீதம் 69:9 சங்கீதம் 69:9
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது.
அதே வசனத்தை தான் இங்கே ரோமரில் அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல கோட் பண்ணுகிறார், உம்முடைய நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நம்முடைய கர்த்தராக இயேசு அந்த இடத்துல நடந்தார் என்பது அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி இருக்க சகோதரே, நாம் என்ன செய்வோம், கடைசியாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்பது இந்த இன்றைய நாளிலே ஆராதனை என்பதற்கு பரிதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, மிகவும் மிகவும் ஒரு வித்தியாசமான வேறுபாடு நிறைந்த ஒரு வார்த்தை ஆராதனை என்பதற்கு, புத்தியுள்ள ஆராதனை என்பதற்கு. இப்படியாக நம்முடைய சரீரத்தை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டங்கள் நம்முடைய சரீரத்தின் வாயிலாக வெளிப்படும்படியாக ஒரு புத்தியுள்ள ஆராதனையை நாம் செய்வோமையானால் செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இதனால் நாம் முழுவதுமாக தேவ சித்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியத்தை உணரும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அற்புத ஞானம் அவருடைய திட்டத்தின் ஞானம் நமக்கு அந்த இடத்திலே விளங்குகிறது. அடுத்தபடியாக இந்த வசனங்களெல்லாம் நினைவு கூறும் பொழுது கடைசியாக வெளிப்படுத்தல் 3:11 சொல்லப்பட்டபடி நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேளையில எழுந்து இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நாம் விட்டுவிடாதபடி, நழுவி விடாதபடி அதை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படியாவது பலி செலுத்தி அவனுக்கு பிரியமாக வாழ்ந்து எத்தனையோ விதங்கள், எத்தனையோ வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளுக்கு நெகட்டிவான சூழ்நிலைகள், அந்த வாய்ப்புகளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளியேறப்பெற்ற பொக்கிஷத்தை நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதபடி அதை ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி வெளிப்படுத்தின 2:10
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். 10 உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது தீப கிரீடத்தை உனக்கு தருவேன்.
ஆம், இந்த ஓட்டமானது நம்முடைய மரண பரியந்தம், நம்முடைய சரீரத்திலே மரணம் ஏற்படும் வரை, அந்த மரண பரியந்தம் நம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு ஏற்கனவே கொடுத்து அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். எனவே அதிகமான விளக்கங்கள் எனக்கு கொடுக்க தெரியாது. எனவே அநேக விளக்கங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இந்த விதமான காரியங்களை, இந்த விதமான நம்முடைய டைம், முக்கியமாக நான் வலியுறுத்துவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரங்கள், ஒவ்வொரு நாளும் அந்த நேரங்களை நான் சரியாக இந்த 3 பிரித்து அதற்கு செலவிடுகிற நேரங்களை நான் சரியாக பயன்படுத்தி இந்த வசனத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய வாய்ப்பு என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து அதை உணர்வு பூர்வமாக செயல்படுத்தும் பொழுது அவர் விரும்புகிறபடி அவருடைய ஓட்டத்தை ஓடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவருடைய திட்டம் இந்த நாளிலே என்ன, அதை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக நம்மை நாமே அலசி ஆராய்ந்து அதிலே கணக்கு பார்த்து அதிலே சில டெஃபிஷியன்சி, சில கழித்தல்கள், சில மைனஸ் பாயிண்ட் வரும்போது அதை அடுத்த நாள் அதை உடனே மறந்து அதிலே அந்த பாயிண்ட்லயே நம் நின்று விடாதபடி, அதிலேயே நாம் நின்று யோசித்து விடாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி அதற்கு அடுத்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த நாளிலே எப்படியாக நாம் வாழ்கிறோம் என்பதை செயல்முறையிலே நாம் அவருடைய ஒத்தாசையோடு நம்முடைய திட்டங்களை தீட்டி இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து நாம் ஆரம்பிப்போமே ஆனால் இந்த வருடம் மிகவும் மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செய்தி உண்மையிலேயே எனக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்றால் அதை முதலிலே ஃபாலோ பண்ண வேண்டியது, அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை காட்டிலும் எனக்கு அதிகமாக உண்டு இல்லையா, அதிகமாக உண்டு. நான் அதை அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். எனவே இப்படி 4 முன்பதாக சில காரியங்களை நான் பேசும் பொழுது அந்த காரியங்களை நான் கடைபிடிப்பதில் என்னுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நிமிடம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அந்த அந்த பயம், அந்த பயபக்தியோடு அந்த காரியங்களை செயல்படுத்துவது உண்மையிலேயே எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இப்படியான இந்த பாதையிலே ஓட உங்களுடைய உத்தரவுகள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய வழிநடத்துதல்கள் அது எனக்கு என்னுடைய காரியங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அவர்களுக்கு தயவாக மன்னிக்க முடியாது.